الحمد لله والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تتبعوا خطوات الشيطان ومن يتبع خطوات الشيطان فانه يأمر بالفحشاء والمنكر صدق الله مولانا العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم ليس المؤمن بالطعان ولا اللعان ولا الفاحش ولا البذيء صدق النبي صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த குத்துபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் கோடான கோடி படைப்புகளை படைத்தது மாத்திரமல்ல, அவற்றையெல்லாம் மிக கவனமாக பரிபாலித்து ரட்சித்து பாதுகாத்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இந்த தீனுல் இஸ்லாத்தை யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ வைப்பதற்காக வேண்டி தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் அதே நேரம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஏனைய ஆற்றல்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நன்னடியார்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றவர்களாக அல்லாஹு தஆலாவுடைய மத்தியிலே அவனுடைய வீட்டிலே இங்கு இஹ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக பெரிய அறிவாளி, எந்த விதமான வரையறையும் இல்லாத அறிவை கொண்டவனாக இருக்கிறான். அவனை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதனை இந்த உலகத்திலே படைத்து மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இடையிலே அடிப்படையான சில வேறுபாடுகளையும் அமைத்திருக்கிறான். அந்த வகையிலே மனிதனுக்கு அல்லாஹு தஆலா வித்தியாசமான பல நியமத்துக்களை, வாய்ப்புகளை, வசதிகளை ஏற்படுத்தி இருக்கிறான். அது மிருகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வசதிகளோ வாய்ப்புகளோ அல்ல. மனிதனுக்கு அல்லாஹு தஆலா பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான், பேசக்கூடிய வகையிலே நாவை கொடுத்திருக்கிறான், சிந்திக்கக்கூடிய ஆறாவது அறிவை அந்த பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான், அவனுக்கு நபிமார்களுடைய வழிகாட்டல்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான். இந்த வகையிலே அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு நியமத், ஒரு அருட்கொடையாக இருப்பது மற்ற மனிதர்களோடு அவன் தொடர்பு கொள்வதற்கு வசதியாக அவனுக்குரிய சில ஆற்றல்களை அவனுக்குள்ளே வைத்திருப்பதாகும். பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான், எழுதக்கூடிய ஆற்றலை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான், மற்ற மனிதர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய தொடர்பு சாதனங்களை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். இது அல்லாஹு தஆலா மிருகங்களுக்கு கொடுக்காத ஒரு பெரிய அருட்கொடையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், அலம் நஜ்அல் லஹு அய்னைன் வ லிஸானன் வ வஷஃபதைன், நாங்கள் அந்த மனிதனுக்கு இரண்டு கண்களை கொடுக்கவில்லையா, ஒரு நாவை கொடுக்கவில்லையா, இரண்டு உதடுகளை அவனுக்கு நாங்கள் கொடுக்கவில்லையா என்று கேள்வியாக கேட்கிறான். இந்த இரண்டு கண்களாலும், இந்த இரண்டு உதடுகளாலும், இந்த நாவினாலும் மனிதன் பேசுவதற்கு பழகி இருக்கிறான். மற்றவர்களோடு தனது உள்ளத்திலே இருக்கின்ற கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், மனிதனை படைத்து கலக்கல் இன்சான், மனிதனை படைத்து அவனுக்கு மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற ஆற்றலை கொடுத்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, மிருகங்களுக்கு வாய் இருக்கிறது, நாவு இருக்கிறது, உதடுகள் இருக்கின்றன, ஆனாலும் பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா அவற்றுக்கு கொடுக்கவில்லை. அல்லாஹு தஆலா அவற்றுக்கு சிந்திக்கின்ற பகுத்தறிவை அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. அந்த வகையில் மிருகத்துக்கு வழங்கப்படாத ஒரு ஆற்றலாக இந்த பேச்சாற்றல், இந்த கருத்துக்களை பரிமாறக்கூடிய அந்த ஆற்றலை மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிற இன்னொரு நியமத்து தான் எழுதக்கூடிய ஆற்றல், பேசக்கூடிய ஆற்றல் மாத்திரமல்ல எழுதக்கூடிய ஆற்றல். வல்கலவிமா யஸ்குரூன், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், பேனாவின் மீது சத்தியமாக, அவர்கள் எழுதக்கூடிய அந்த பேனாவின் மீது சத்தியமாக, அவர்கள் எழுதக்கூடிய அந்த ஏடுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து சொல்லுகிறான். மிருகங்கள் பேனையை பாவிப்பதில்லை, மிருகங்கள் ஏடுகளையோ புத்தகங்களையோ பாவிப்பதில்லை, ஆனால் மனிதன் பாவித்துக் கொண்டிருக்கிறான். மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து அவற்றிலே அவனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே ஆரம்ப காலத்திலே இருந்த மனிதர்கள் மற்ற மனிதர்களோடு கருத்து பரிமாற வேண்டுமாக இருந்தால், தங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற எண்ணங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், அவர்கள் சில சைக்கினைகளை செய்வார்கள், கைகளை அசைப்பார்கள், நெருப்பை பற்ற வைத்து சில வகையான கருத்துக்களை அவர்கள் சொல்லுவார்கள், தங்களுடைய உடம்பின் உறுப்புகளை அசைத்து மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு கருத்தை சொல்லுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மொழியை கொடுத்தான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், உங்களுடைய மொழிகள் வித்தியாசப்படுவது, உங்களுடைய நிறங்கள் வித்தியாசப்படுவதெல்லாம் அல்லாஹு தஆலா உலகத்திலே இருக்கிறான் என்பதற்கான அத்தாட்சி என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹு தஆலாவுடைய நன்றியார்களே, இந்த மிருகத்துக்கு இல்லாத ஆற்றல் பேசக்கூடிய ஆற்றல், மிருகத்துக்கு இல்லாத பாக்கியம் தேனை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது, அவனுக்கு ஏடு வழங்கப்பட்டிருப்பது. எனவே மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே எழக்கூடிய கருத்துக்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அவன் பொருளாதாரம் செய்ய வேண்டும், அவன் குடும்பம் நடத்த வேண்டும், அவன் மற்றவர்களுக்கு கல்வியை கற்பிக்க வேண்டும், அவன் உழைப்பதற்காக போகின்ற சந்தர்ப்பத்திலே எழுத வேண்டும், பேச வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா இந்த ஆற்றல்களை எல்லாம் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான், சோதனைக்காக வேண்டி கொடுத்திருக்கிறான். நாவை எப்படி பயன்படுத்துகிறான், பேனாவை எப்படி பயன்படுத்துகின்றான், காகிதத்தை புத்தகத்தை எப்படி பயன்படுத்துகிறான் என்றெல்லாம் சோதிப்பதற்காக வேண்டித்தான் இவற்றை கொடுத்திருக்கிறான். நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா மிருகங்களிடத்திலே விசாரிப்பதில்லை, நீ பொய் பேசினாயா, புறம் பேசினாயா, கோல் சொன்னாயா, மற்றவர்களுக்கு உன்னுடைய தாவா பணியை எட்டி வைத்தாயா, நீ உன்னுடைய புத்தகத்தை எப்படி பயன்படுத்தினாய் என்றெல்லாம் மிருகங்களிடத்திலே அல்லாஹு தஆலா கேள்வி கேட்க மாட்டான். காரணம், அந்த நியமத்துக்களை, அந்த ஆற்றல்களை அந்த மிருகங்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. எனவே கொடுக்காத நியமத்துக்களுக்காக அல்லாஹு தஆலா கேள்விகளை கேட்பதில்லை என்பதை எங்களுடைய பகுத்தறிவின் மூலமாக நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். நவீன உலகத்திலே அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மாடர்ன் டெக்னாலஜி எனப்படுகின்ற இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்ப துறையிலே மிகப்பெரிய புரட்சி வந்ததன் காரணமாக மனிதர்கள் பாரம்பரிய முறைகளை விடவும் வித்தியாசமான முறைகளை தங்களுடைய தகவல் பரிமாற்றத்துக்காக பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் டிவியை பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் பத்திரிகையை, சஞ்சிகைகளை, இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறார்கள். இன்டர்நெட் என்று வருகின்ற பொழுது இந்த சோசியல் மீடியா எனப்படக்கூடிய சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறார்கள். எவ்வளவு அவசரமாக தகவல்களை பரிமாறுகிறார்கள், எஸ்எம்எஸ் மூலமாக, ட்விட்டரின் மூலமாக, வாட்ஸ்அப்பின் மூலமாக, வைபரின் மூலமாக, பேஸ்புக்கின் மூலமாக. அவர்கள் ஒரு வினாடியிலே முழு உலகத்திலும் இருப்பவர்களுக்கு, கோடிக்கணக்கானவர்களுக்கு ஒரு செய்தியை அவசரமாகவும் நுணுக்கமாகவும் கவனமாகவும் நகர்த்தக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். இவற்றை தவிர்த்து வாழ முடியாது. எங்களில் எத்தனை பேருக்கு ஹேண்ட் போன் இல்லை என்று சொல்லி பார்ப்போம், எங்களில் எத்தனை பேர் பத்திரிகை வாசிப்பதில்லை என்று சொல்லி பார்ப்போம், எங்களிலே எத்தனை பேர் தொலைக்காட்சி பார்ப்பதில்லை என்று சொல்லி பார்ப்போம். ஆனால் தவிர்க்க முடியாது. வியாபாரம் செய்ய வேண்டுமா, கல்வி கற்க வேண்டுமா, சமூக உறவுகளை பரிமாறிக்கொள்ள வேண்டுமா, இஸ்லாமிய தாவா பணியிலே ஈடுபட வேண்டுமா, இதற்கெல்லாம் இன்று அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கின்ற, நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹு தஆலா படைப்பான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானே, அவற்றையெல்லாம் எங்களுடைய கையிலே அவன் தந்து வைத்திருக்கிறான். எதற்காக வேண்டி, குரங்கின் கையிலே கிடைத்த பூமாலை போன்று பாவிப்பதற்கு அல்ல. அல்லாஹு தஆலா கத்தியை தந்திருக்கிறான், கத்தியினால் கொலை செய்யவும் முடியும், பழங்களை வெட்டவும் முடியும். ஆனாலும் சகோதரர்களே, துரதிருஷ்டவசமாக நவீன உலகத்திலே இந்த எஸ்எம்எஸ், இந்த ட்விட்டரும், இந்த வைபரும், இந்த மற்றமுண்டான இந்த சாதனங்களும், இந்த சோசியல் மீடியாவும் சமூகத்திலே அழிவை நோக்கித்தான் மனிதனை கொண்டு போய் கொண்டிருக்கின்றன என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய காலத்திலே தங்களுக்கு வாய்ப்பாக இருந்த சகல மீடியாக்களையும் பயன்படுத்தினார்கள். அவருடைய காலத்திலே டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, வைபர் கிடையாது, ட்விட்டர் கிடையாது. ஆனாலும் அவர்களுடைய காலத்திலே எதுவெல்லாம் மீடியாவாக இருந்ததோ அவற்றையெல்லாம் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அவர்கள் வெறுமனே உபன்யாசம் மாத்திரம் செய்யவில்லை, உங்களுக்கு தெரியும் கவிஞர்களை பயன்படுத்தினார்கள். ஹஸான் பின் சாபித், ஜைத் போன்ற ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்களை கவிதைகளை பாடுவதற்காக வேண்டி தூண்டிவிட்டார்கள். காபிர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை செய்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் தன்னுடைய கவிஞர்களை பயன்படுத்தி பதிலடி கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய காலத்திலே இருந்த மிகவும் அற்பமான அல்லது சாதாரணமான மீடியாவை பயன்படுத்தினார்கள். ஒரு நாள் அவர்கள் ஒரு குப்பை மேட்டின் பக்கமாக நடந்து செல்கிறார்கள். அங்கே ஒரு ஆடு செத்து கிடக்கிறது. அவர்கள் அந்த ஆட்டினுடைய காதை தூக்கி பிடித்தார்கள். அந்த சடலத்தை எவ்வாறு தூக்கினார்கள், தூக்கி கேட்டார்கள் சஹாபாக்களிடத்திலே, என்னுடைய தோழர்களே, இதற்கு உங்கள் யாராவது ஒருவர் ஒரு விலையை கொடுப்பார்களா என்று. அப்போது சஹாபாக்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், யார்தான் இதற்கு பெருமதி கொடுக்க முடியும் என்று சொன்னார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த செத்த ஆட்டின் பெருமதியின் அளவுக்காவது இந்த உலகத்துக்கு பெருமதி கிடையாது, இந்த துனியாவுக்கு பெருமதி கிடையாது என்று சொன்னார்கள். பாருங்கள் சகோதரர்களே, ஒரு காட்சியை அந்த இடத்திலே ஒரு கருத்தோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள். தன்னுடைய உள்ளத்திலே இருந்த ஒரு கருத்தை அவர்கள் சஹாபாக்களுக்கு புரிய வைப்பதற்கு அங்கு ஒரு உத்தியை, ஒரு அணுகுமுறையை கையாண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய சஹாபாக்கள் இருக்கின்ற பொழுது மணலிலே தன்னுடைய விரல்களால் கோடுகளை கீறி காட்டினார்கள். கீறி காட்டி, இந்த ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு பாதையாக இருக்கிறது, இந்த ஒவ்வொரு பாதையிலும் ஷைத்தான் இருந்து கொண்டு மனிதனை வழிகெடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, அந்த காலத்திலே இருந்த மீடியா அதுதான். அவனுடைய விரலை பயன்படுத்தினார்கள், செத்த ஒரு ஆட்டை பயன்படுத்தினார்கள். இன்னொரு தடவை தன்னுடைய இரண்டு விரல்களையும் பக்கத்து பக்கத்திலே வைத்துக் கொண்டு சொன்னார்கள், நானும் யாரெல்லாம் எத்தீம்களுக்கு இந்த உலகத்திலே பராமரிப்பு கொடுக்கிறார்களோ அவர்களும் சுவர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்று தன்னுடைய நடுவிரலையும் சுட்டு விரலையும் சேர்த்து காட்டினார்கள். தன்னுடைய விரல்கள் இரண்டையும் ஒரு மீடியாவாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தினார்கள். தன்னுடைய விரல்களை மற்றவனுடைய கண்ணை குத்துவதற்கு பயன்படுத்தவில்லை. அந்த செத்திருக்கின்ற ஆட்டை கொண்டு போய் இன்னொருவனுடைய தோட்டத்துக்குள் வீசி அவனுக்கு துர்நாற்றம் வீசுவதற்கு அவர்கள் பயன்படுத்தவில்லை. தன்னுடைய கவிஞர்களை அம்மனம் பாடுவதற்கும் ஆபாசம் பாடுவதற்கும் பயன்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்திலே சிறந்த தீனாக மாற்றுவதற்குத்தான் தன்னுடைய கவிஞர்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆனாலும் சகோதரர்களே, நவீன காலத்து மீடியாக்களை எடுத்துக் கொள்ளுங்கள். எதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது? டிவி எதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது? இன்டர்நெட் எதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது? சஞ்சிகைகள் எதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்றன? கவலையான விஷயம், கண்ணீர் விட வேண்டிய விஷயம், மீடியாக்களை எடுத்துக்கொண்டால் மற்றவர்களை அவமானப்படுத்துவதற்கு, மற்றவர்களை சந்தி கிழப்பதற்கு, மற்றவர்களுடைய அந்தரங்கங்களை வெளியே கொண்டு வருவதற்கு, மற்றவர்களுடைய ரகசியங்களை பரகசியப்படுத்துவதற்குத்தான் இன்று ட்விட்டர் பயன்படுத்தப்படுகிறது, இன்று வாட்ஸ்அப் பயன்படுத்தப்படுகிறது, இன்று பேஸ்புக் பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற இந்த பிரம்மாண்டமான இந்த தொடர்பு சாதனத்தை நாங்கள் பயன்படுத்துவது மற்றவர்களை அவமானப்படுத்துவதற்காக, ஆபாசங்களை பரிமாறிக்கொள்வதற்காக வேண்டி, குற்றச்செயல்களை தூண்டுவதற்காக வேண்டித்தான் நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக அது மீடியாக்களுடைய தவறல்ல, பயன்படுத்துபவர்களுடைய தவறு. அது அவர்களிடத்திலே ஈமான் இல்லை என்பதை காட்டுகிறது, பக்குவம் இல்லை என்பதை காட்டுகிறது. அவர்கள் அந்த குரங்கின் கையிலே கிடைத்த பூமாலை போன்ற அவற்றை பயன்படுத்துகிறார்கள் என்பதை காட்டுகிறது. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக மனிதர்களுடைய காது செவிப்புலன் இருக்கிறது, பார்வை கண் இருக்கிறது, உள்ளம் இருக்கிறது, இவை அனைத்தையும் நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா விசாரணைக்கு உட்படுத்துவான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். என்னுடைய கார், என்னுடைய பெட்ரோல் என்று யாரும் சொல்ல முடியாது. கண்ணை தந்தவன் அல்லாஹு தஆலா, கையை தந்தவன் ரப்புல் ஆலமீன். அவனுக்கு நாளை மறுமையிலே அவற்றை எதிலே நீ பயன்படுத்தினாய் என்று விசாரிப்பதற்கான முழு அருகதையும் தகுதியும் இருக்கிறது. நிச்சயமாக அவன் கேட்பான், உன்னுடைய பார்வையை நீ ஆபாசத்திலே பயன்படுத்தினாயா? உன்னுடைய விரல்களை பயன்படுத்தி கம்ப்யூட்டரிலே நீ ஆபாசமான சொற்களை அடித்தாயா, தேடினாயா என்று கேட்கின்ற சந்தர்ப்பத்திலே நாளை மறுமையிலே என்ன பதிலை நாங்கள் சொல்ல காத்திருக்கிறோம்? அப்படி இல்லாமல் இஸ்லாமிய தாவாவுக்காக வேண்டி பயன்படுத்தினேன், நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக வேண்டி பயன்படுத்தினேன், அறிவை பரப்புவதற்காக வேண்டி நான் பயன்படுத்தினேன், குடும்ப உறவுகளை பலப்படுத்துவதற்காக வேண்டி பயன்படுத்தினேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியசாலிகளாக நாம் தற்போது மீடியாவை பயன்படுத்துகிறோமா என்ற கேள்விதான் கட்டாயமாக கேட்கப்பட வேண்டியிருக்கிறது. அருமை சகோதரர்களே, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த மீடியா என்பது ஒரு கத்தியை போன்றது. அந்த கத்தியினால் கழுத்தை வெட்ட முடியும், பழங்களையும் வெட்ட முடியும். நாங்கள் பெரும்பாலும் கழுத்தை தான் வெட்டி கொண்டிருக்கிறோம். கத்திக்கு மிகப்பெரிய அநியாயம் செய்கிறோம். கத்தியின் நோக்கத்தை நாங்கள் பிழையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே இஸ்லாத்திலே மீடியாவுக்கு என்று சில ஒழுக்கங்கள் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது, பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மூமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும் என்று. அருமை சகோதரர்களே, ஆபாசமான காட்சிகளை பார்ப்பது சுத்தமான ஹராமாக இருக்கிறது. மற்றவர்களுடைய அவுரத்துக்களை பார்ப்பது ஹராமாக இருக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய விளைவு ஈமானை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும், ஒழுக்கத்தை பாதிக்கும், சுகாதாரத்தை பாதிக்கும், எல்லாவற்றையும் அது பாதிக்கும். ஆண்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள். பெண்களையும் பார்த்து சொல்லுகின்றான், பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று. ஜினல் ஐனைனி அன்னபர், கண்கள் இரண்டினுடைய விபச்சாரம் பார்ப்பதாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மாத்திரமல்ல, கண்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா தாலிக அஸ்காலஹும், அது அவர்களுக்கு பரிசுத்தமானதாக இருக்கும், தூய்மையானதாக இருக்கும் என்று சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த நாடு ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான ஒரு நாடு. காரணம், இந்த நாட்டிலே இருப்பவர்கள் தான் உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளில் இருக்கின்ற மக்களை விடவும் மிக அதிகமாக ஆபாசமான வலைத்தளங்களை சென்று பார்வையிடுகிறார்கள். இந்த நாட்டு மக்களுக்கு என்னதான் நடந்திருக்கிறதோ தெரியாது, அவர்களிடத்திலே என்ன பிரச்சனை, என்ன கோளாறு இருக்கிறதோ தெரியாது. நாம் வாழ்வது இந்த நாட்டிலே 2 கோடி பேர் மாத்திரம், ஆனாலும் உலகத்திலேயே மிக அதிகமாக ஆபாசமான காட்சிகளை சென்று இந்த இன்டர்நெட்டிலே தேடக்கூடியவர்களாக பார்க்கக்கூடியவர்களாக நமது நாட்டில் இருப்பவர்கள் தான் இருக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய பேராபத்து, எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம், எவ்வளவு பயங்கரமான விளைவுகளை அதை ஏற்படுத்தும் என்று சிந்தித்து பாருங்கள். எனவே முதலாவது, ஆபாசத்தை தவிர்த்துத்தான் மீடியாவை நாங்கள் பாதிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்ற முதலாவது விஷயம். இரண்டாவது, மீடியாவை பொறுத்தவரையிலே எங்களுடைய தகவல்களை நாங்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு கிடைக்கின்ற எல்லா தகவல்களும் உண்மையானவையாக இருக்க முடியாது. சில நேரங்களில் எங்களுக்கு தகவலை தருபவர் தனிப்பட்ட கோபத்திற்காக வேண்டி அந்த தகவலை அவர் தயார் செய்திருக்கலாம். சில நேரங்களில் அவர் அரைகுறையான அறிவின் அடிப்படையில் அதனை தயார் செய்திருக்கலாம். அப்போது என்ன செய்ய வேண்டும்? தீர விசாரிக்க வேண்டும், ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். அந்த தகவல்களை நாங்கள் உண்மைதானா என்று பார்க்க வேண்டும். பார்த்துவிட்டு தேடி கண்டுபிடித்து விட்டு தான் அந்த தகவலை மற்றவர்களோடு பரிமாற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம் எனப்படுகின்ற கிரந்தத்திலே முக்கத்திமாவிலே இமாம் முஸ்லிம் அவர்கள் அந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்தித பிகுல்லி மா ஸமிஅ. ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு ஆதாரம் போதும், போதுமான ஆதாரம் என்ன தெரியுமா? அவன் தனக்கு கிடைக்கின்ற தகவல் எல்லாவற்றையும் மற்றவர்களோடு பேசுவதாகும் என்று சொன்னார்கள். எனக்கு எத்தனையோ தகவல் கிடைக்கலாம், செவி மடுக்கலாம், நான் எத்தனையோ தகவல்களை, நான் எத்தனையோ தகவல்களை கண்ணால் பார்க்கலாம், எத்தனையோ பேர் எனக்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? சல்லடை போட வேண்டும், அந்த தகவலை பகுத்து பிரித்து ஆய்வு செய்ய வேண்டும். அது யாரால் சொல்லப்பட்டது, எந்த மூலத்தில் இருந்து வந்தது, அது உண்மைதானா என்றெல்லாம் நான் பரீட்சித்து விட்டு தான் மற்றவர்களுக்கு அதனை பரிமாற வேண்டும். பரிமாறுவதற்கு முன்னாலும் கூட யோசிக்க வேண்டும், இதனை பரிமாறுவதனால் பிரயோசனம் இருக்க முடியுமா, இதனால் யார் பயனடைவார்கள் என்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் தீர விசாரித்துக் கொள்ள வேண்டும். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சஹாபியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தாரிடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள், ஜகாத்து பணத்தை திரட்டி வருவதற்காக. அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், அங்கே இரவு வேளையிலே போகிறார்கள். அந்த கோத்திரத்தவர்கள் இருக்கின்ற பிரதேசத்துக்கு போன பொழுது அவர்கள் இருக்கின்ற பிரதேசத்திலே ஏதோ சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இவர் பயந்து உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், அந்த மக்கள் இருக்கின்ற இடத்திலே ஏதோ ஒரு பிரச்சனை போல் இருக்கிறது, அவர்கள் ஏதோ யுத்தம் செய்வதற்கு தயாராகுவது போல் இருக்கிறது என்று வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சொல்லுகிறார். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அந்த குறிப்பிட்ட கோத்திரத்தவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு தயாராகிறார்கள். ஆனால் ஏதோ துருது, அதாவது அதிர்ஷ்டவசமாக அவர்கள் இன்னும் சில சஹாபாக்களை அனுப்பி பார்க்கிறார்கள். ஆனால் அனுப்பி பார்த்த பொழுதுதான் அங்கு தெரிய வருகிறது, அவர்கள் அப்படி மோசமானவர்கள் அல்ல, யுத்தம் செய்வதற்கு தயாராக இருந்தவர்கள் அல்ல, ஏதோ அவர்கள் தமக்கு மத்தியில் சற்று சத்தமாக பேசிக் கொண்டிருந்தார்கள், அவ்வளவு தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்துதான் அதற்கு பிறகு அந்த சமூகம் தொடர்பாக ஒரு நல்ல முடிவுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குறான். இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபய்யனு, உங்களிடத்திலே ஒரு பாவி, ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒருவர் ஒரு தகவலை எடுத்துக்கொண்டு வந்தால் நீங்கள் தீர விசாரித்துக் கொள்ளுங்கள், அதிலே நீங்கள் தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படி இல்லாவிட்டால் அந்துசீபு கௌமன் பிஜஹாலத்தின், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை அறிவீனத்தின் அடிப்படையில் நீங்கள் பாதித்தவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே சகோதரர்களே, வாட்ஸ்அப்பிலே ஒரு செய்தி வரலாம், பேஸ்புக்கிலே ஒரு செய்தி வரலாம், எங்களுடைய வைபரிலே ஒரு செய்தி வரலாம், எங்களுடைய ட்விட்டரிலே ஒரு செய்தி வரலாம். அந்த செய்தி வந்துவிட்டது, அந்த செய்தி மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது, நல்ல தகவல்களை கொண்டிருக்கிறது, எனவே நாங்கள் மற்றவர்களுக்கு அதனை பகிர்ந்து விடுவோம் என்று பகிர்ந்தால் அதன் மூலமாக யாரெல்லாம் அதனை பார்த்து முடிவுகளை எடுக்கிறாரோ அந்த முடிவுகள் அனைத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். இது இரண்டாவது நிபந்தனையாக இருக்கிறது. முதலாவது நாங்கள் ஆபாசத்தை தவிர்க்க வேண்டும், இரண்டாவது நாங்கள் தகவல்களை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும், மூன்றாவதாக தூஷணம் தரம் கட்ட வார்த்தைகளை நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய இந்த தகவல் பரிமாற்றத்திலே கையாளக்கூடாது. சொன்னார்கள், நீங்கள் மோசமான தரம் கட்ட வார்த்தைகளை நீங்கள் பிரயோகிக்க வேண்டாம். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட இந்த மோசமான தரம் கட்ட வார்த்தைகளை பிரயோகிப்பதை விரும்ப மாட்டான். ஒரு மூமின் மற்றவர்களை குத்துபவனாக குதறுபவனாக இருக்க மாட்டான், மற்றவர்களை பற்றி லயனத்து செய்பவனாக இருக்க மாட்டான், அம்மனம் பாடுபவனாக இருக்க மாட்டான், மடத்தனமாக தரம் கட்ட வார்த்தைகளை பேசுபவனாக இருக்க மாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, இன்று காலை புலந்தருந்திருந்து இந்த ஜும்மாவுக்கு வரும் வரைக்கும் நாங்கள் எத்தனை பேஸ்புக்கிலே லைக் பண்ணி இருப்போம், எத்தனை கருத்துக்களை நாங்கள் பரிமாறி இருப்போம், எத்தனை தகவல்களை நாங்கள் வாட்ஸ்அப்பிலே அனுப்பினோம். ஒரு தடவை மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம், அவற்றிலே எவ்வளவு தரமானதாக இருந்தது, மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தது, அல்லது மக்களை கிளர்ந்து எழச் செய்யக்கூடியதாக இருந்ததா என்பதனை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். தேவையான தகவலை தான் பரிமாற வேண்டி இருக்கிறது. தேவையில்லாத அனாவசியமான விஷயங்களிலே நாங்கள் பரிமாற்றம் செய்யக்கூடாது. ஒரு முஸ்லிம் அழகானவனாக இருக்கிறான், அழகான முஸ்லிமாக இருக்கிறான் என்பதற்கான அடையாளம் அவனுக்கு சம்பந்தம் இல்லாததை விட்டுவிடுவதாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மற்றவர்களை அவமானப்படுத்துவது, மற்றவர்கள் மீது அபாண்டம் சுமத்துவது, மற்றவர்களை பற்றி இல்லாத பொல்லாததுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வது, பொய் சொல்வது, புறம் பேசுவது, போர் சொல்வது எல்லாம் ஒரு முஸ்லிமிடத்திலே இருக்கக்கூடாத பெரும்பாவங்களாக இருக்கின்றன. முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த மீடியாக்களை பயன்படுத்துவதற்கும் முஸ்லிம்களாகிய நாங்கள் மீடியாக்களை பயன்படுத்துவதற்கும் இடையிலே மிகப்பெரிய மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான வித்தியாசம் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம், எங்களுடைய கையிலே இருக்கின்ற இந்த ஹேண்ட்போன், அது ஸ்மார்ட் போனாக இருக்கலாம் அல்லது சாதாரணமான போனாக இருக்கலாம், நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த வாட்ஸ்அப் அல்லது வைபர் அல்லது ட்விட்டர் அல்லது மட்டுமில்லாமல் இந்த பேஸ்புக் ஆக இருக்கலாம், இவற்றிலே நாங்கள் இவ்வளவு நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அண்மையிலே செய்யப்பட்ட ஒரு ஆய்வின்படி சுமார் 17 வயது 18 வயதைச் சேர்ந்தவர்கள் தான் இலங்கையை பொறுத்தவரையிலே மிக அதிகமாக பேஸ்புக்கையும் இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் இவர்களுடைய கல்விக்கு பாதிப்பு இருக்கிறது, இவர்கள் காதலிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் படம் பார்ப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். இரவிலே ஒரு மணி இரண்டு மணி என்று விழித்திருந்து இவற்றை பார்வையிட்டுக் கொண்டிருப்பதனால் இவர்களுடைய கண்ணுக்கு பாதிப்பு, இவர்களுடைய முள்ளந்தண்டுக்கு பாதிப்பு, இவர்களுடைய அடுத்த நாள் பாதிப்பு, அடுத்த நாள் கல்விக்கு பாதிப்பு. இவர்கள் தங்களுடைய தாய் தாத்தரிடத்திலே மிக மோசமான பெயரை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்போம். நாம் மற்றவர்களுக்கு ஹேண்ட் போன் வாங்கி கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹு தாலாவை பற்றி அச்சத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஹேண்ட் போனிலே இருக்கின்ற மோசமான விளைவுகளை பற்றி அறிவுறுத்தலை தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்று மிக அதிகமாக பணத்தை எமது வாலிபர்கள் விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ரீலோட் போடுவதற்கும், அதற்கு பணம் கட்டுவதற்கும், இவற்றுக்கெல்லாம் பணம் செலவழிக்கப்படுவது எங்கிருந்து? எத்தனையோ ஏழைகள் சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, அன்றாடம் சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாம் இந்த சோசியல் மீடியாவிலே எமது பணத்தை ஆயிரக்கணக்கிலே செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். எமது பொன்னான நேரம் விக்கிரிலும் குர்ஆன் ஓதுவதிலும் தொழுவதிலும் மற்றவர்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுப்பதிலும் கழிய வேண்டிய நேரம் இன்று அனாவசியமாக இந்த சோசியல் மீடியாவிலே பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய அநியாயமாக இருக்கும். அல்லாஹு தஆலா தந்த இந்த நியமத்தை துஷ்பிரயோகம் செய்த குற்றத்துக்கு நாங்கள் ஆளாகுவோம். நியமத்தானி மக்பூலுன் ஃபீஹிமா கதீருன் மினன்நாஸ், இரண்டு நியமத்துக்கள் இருக்கின்றன, மக்களிலே அதிகமானவர்கள் அந்த இரண்டிலும் மிகப்பெரிய மோசமான கட்டத்தை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். ஒன்று அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், இரண்டாவது அவர்களுடைய நேரம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தாலாவுடைய நன்னடியார்களே, எமது கண்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டும், எமது நேரத்திற்காக வேண்டி அல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டும், எமது பணத்துக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டும். இந்த மூன்றும் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன மீடியாக்களை நாங்கள் தவறாக பயன்படுத்துவதனால். எனவே நாங்கள் இது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை இளைஞர்களுக்கு மத்தியில் குறிப்பாக நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது. ஆனாலும் சகோதரர்களே, மீடியாவை நல்ல முறையில் பயன்படுத்தலாம். நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு வாட்ஸ்அப்பை பயன்படுத்தலாம். ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஷேர் பண்ணுவதற்கு, ஒரு ஹதீஸை ஷேர் பண்ணுவதற்கு, ஒரு இமாமுடைய கருத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்வதற்கு, ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை நாங்கள் பகிர்வதற்கு நாங்கள் பயன்படுத்தலாம். நல்லதொரு வீடியோவை பயன்படுத்தலாம். உண்மையில் சர்வதேச இஸ்லாமிய அறிஞர்கள் பலர் இந்த சோசியல் மீடியாவை மிக சிறந்த ஒரு ஊடகமாக நின்று பயன்படுத்தி பல மக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு ஒரு காரணமாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாங்கள் பயன்படுத்தினால் யார் ஒரு நலவுக்காக வழி மக்களை அழைக்கிறாரோ, அதன் மூலமாக யாரெல்லாம் பயனடைகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கின்ற நன்மை அளவுக்கு அந்த மனிதனுக்கும் கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் நிதானம் இழந்து விடக் கூடாது. எமது சுகாதாரத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும், எமது ஈமானை பார்த்துக் கொள்ள வேண்டும், எமது அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே விசாரிக்க இருக்கிறான் என்ற உணர்வை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படியாக இந்த மீடியாவை பயன்படுத்தி சிறந்த முறையில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொண்ட கூட்டத்திலே எம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய கண்களாலும் எங்களுடைய கைகளாலும் மற்றும் உறுப்புகளாலும் இதுவரையும் நான் செய்துவிட்ட பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னிப்பாயாக. நீ எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த நியமத்துக்களை சீரும் சிறப்புமாக பயன்படுத்தியவர்களுடைய கூட்டத்திலேயும் அனைவரையும் ஆக்குவாயாக. யாழ்வா, எங்களுடைய இளைய சமுதாயத்தை நீ பாதுகாப்பாயாக, எங்களுடைய யுவதிகளை நீ பாதுகாப்பாயாக, எங்களுடைய குடும்பங்களை நீ பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நோய்களிலிருந்து அவர்களுக்கு அவசரமான குணங்களை நீ கொடுப்பாயாக. யாழ்வாவுடைய தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. இஸ்லாமிய தாவாவுக்காக நீ பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருடைய உடம்பை பலப்படுத்துவாயாக. நல்ல காரியங்களில் ஈடுபடுவதற்கான சக்தியையும் வலுவையும் அவருடைய உடம்பிலே நீ கொடுப்பாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே, கரிமாவோடு மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே அனைவருக்கும் தந்தருள்வாயாக. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலாவாகிய உன்னுடைய அந்த சிறப்பான தரிசனத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. அந்த பிர்தௌஸுல் ஆலா என்ற சுவனபதியிலே குடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.